Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah.
ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன்.
நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாட்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 17-29 வரை. ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்டு அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய இறை சிந்தனையின் நேரத்திலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். திருமுழுக்கு யோவானுடைய ஒரு சிறப்பான நாள். அவர் ஆண்டவருக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஒரு நாளில், ஆண்டவருக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற அநேகர் இதோ எங்களுக்கு முன்பாக இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். ஆண்டவருடைய திட்டத்திற்காக உழைக்கிற பிள்ளைகள், மறைவாக கடவுளுடைய மகிமை விளங்க எத்தனையோ தளத்திலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், அநேகருக்கு உதவிக்கரம் நீட்டுகிற பிள்ளைகள், உங்களுடைய துன்பத்தை துயரத்தை அமைதியாக ஆண்டவரோடு கடந்து சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்களுக்கு முன்பாக சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். ஆகவே இந்த அருமையான நேரத்தில் உங்களையும் ஆண்டவருடைய அந்த மறை சாட்சியின் நிலையில் வைத்து நாங்கள் பார்த்து பாராட்டுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகளை தொடுகிறது, அநேக பெரியவர்களை அது ஆழமாக பாதிக்கிறது. இதெல்லாம் வார்த்தையினுடைய வல்லமையை அது வெளிப்படுத்துகிற காரியம். ஆகவே இந்த அருமையான நாளிலே நாம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக மாறுவதற்கு இந்த நாளில் ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமுழுக்கு யோவானை நாம் முன்வைத்து ஒரு சிந்தனையை நாம் கடந்து செல்வோம். பைபிளில் வந்து நிறைய கருத்து கான்செப்ட்ஸ் உண்டு. அந்த கான்செப்ட் வழியாக நம்ம என்ன செய்யலாம், பயணிக்கலாம். பாவம், கோபம், மன்னிப்பு, இதெல்லாம் வந்து கான்செப்ட்ஸ். சில நேரத்தில் பைபிளில் நிறைய பார்க்குறோம், நிறைய இடத்துல பார்க்குறோம் கேரக்டர்ஸ். சில கேரக்டரை கடவுள் வந்து பிரமாதமாக கொடுத்துருப்பார். அந்த கேரக்டருடைய அடையாளங்கள் இன்னும் ஆழமாக நம்மக்கிட்ட பேசணும். நம்முடைய திரு அவையில் கூட புனிதர்கள் என்று ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம வச்சுருக்கிறோம். அது எதற்காக வைத்திருக்கிறோம் அப்படின்னா, அவங்கள்ட்ட வழிபடுறதுக்காக இல்லை, அவங்கள கடவுள் நிலையில் நம்ம உயர்த்தி வச்சு கடவுளை வந்து நம்ம கீழே வைக்கிறதுக்காக இல்லை, கடவுளுடைய திட்டத்தின்படி அவங்க செயல்பட்ட கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர் ஸ்டடி அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் ஒரு திரைப்படம் பார்க்குறீங்கனாக்கா அதில் ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த டைரக்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. ஒரு சிறிய கேரக்டராக இருந்தாலும் அந்த கேரக்டரில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. இப்படியெல்லாம் திரைப்படத்தில் நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் எழுதியிருக்கிற இந்த விவிலியம் என்கிற ஒரு பெரிய ஒரு நாடக மேடை இது. அவருடைய திட்டத்திற்காக, மீட்பு காரியங்களுக்காக அவர் நிறைய காரியத்தை அவர் செயலாற்றி கொண்டே இருந்தார். ஏற்கனவே நாங்கள் மாதா தொலைக்காட்சிக்காக பேசிய அந்த கம்யூனிகேஷன் டேவுக்காக நாங்கள் பேசிய ஆராதனையில் சொல்லியிருந்தோம், இது கதைகளின் கதையின் தொகுப்பு தான். இது ஒரு மெயின் கதை இருக்குது, கடவுளுடைய மீட்பு திட்டம், இயேசுவை கொண்டு வரக்கூடிய அந்த மீட்பு திட்டத்தினுடைய கதை. அந்த கதைக்குள்ளே நிறைய கதையும் கதை பாத்திரங்கள், கதாபாத்திரம், சிச்சுவேஷன், அந்த சூழல், இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் பாருங்கள், எல்லாத்தையும் அவர் ப்ரீ பிளான் பண்ணிட்டுலாம் வரதில்லைங்க. அவர் ஏற்கனவே இருக்கக்கூடிய தளத்திலிருந்து அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய திட்டத்தை வைத்து செயலாற்றுவார். அதனால தான் நம்ம சொல்லுகிற போது சொல்லுவோம், நம்ம வேறு ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. இருக்கிற சூழலில் என்ன செய்ய முடியும், ஆண்டவர் எப்படி என்னை போக வைக்கிறாரு. மரியாள் வந்து ஒரு சூழலில் இருந்தாங்க, இயேசு ஒரு சூழலுக்குள்ளே இருந்தார். அதே போல் இன்றைக்கு நம்ம விழா கொண்டாடுகிற திருமுழுக்கு யோவான் ஒரு சூழலுக்குள்ளே இருந்தார். இன்றைக்கி அவரை வச்சு தான் நம்ம இந்த சிந்திக்கிறோம். அப்போ இவரை வைத்து பார்க்கிற போது நம்மளை போல் வாழ்ந்த ஒரு மனுஷர். அப்போ அவரும் துன்பத்தில், துயரத்துக்குள்ளே, அவர் கஷ்டத்துக்குள்ளே, எல்லாத்துக்குள்ளே போனார். பட் எதை அவர் வந்து உயர்த்தி பிடித்தார் அதை நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், அவரை பற்றி ஒரு வார்த்தை நம்ம பைபிளில் பார்க்குறோம். இவர் எலியாவா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று எழுவோம், இவர் தான் எலியாவா அப்படின்னு. மத்தேயு 11:11 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வருமறை இறைவாக்கு உரைத்தன. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி எலியாவினுடைய அடையாளத்தில் இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டார். எலியா இவர் தான் அப்படின்னு இயேசு கன்ஃபார்மாக சொல்லலை. இவரையும் நீ எலியாவாக வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டார், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக அவர்கிட்டயே போய் கேட்குறாங்க, யோவான செய்தி 1:19 இறைவசனத்திலேருந்து நம்ம வாசித்தோம்னாக்க, எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். மெசியா இவர் தானா அப்படின்னு அவங்க தேடிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவர் இல்லைன்றார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். வேஸ் வெரி ஓப்பன். அடுத்தது பாருங்கள், அப்படியானால் நீர் யார், நீர் எலியாவா, அடுத்த டவுட் உங்களுக்கு நீ என்று அவர்கள் கேட்க அவர் நான் அல்ல என்றார். அவர் மறுத்துட்டார். நீர்தான் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார், எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும், எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். கடைசியில் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள அமிச்ச அந்த யூதர்கள் பெரிய பெரிய தலைவர் பதவியில் இருக்கிறவங்கிட்ட போய் நம்ம ஏதாவது சொல்லணுமே, அதனால் ஐயா ஏதாவது சொல்லியா, நான் யார் யா நீனு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை துவங்கி வைக்கிறார். அதாவது புது அழைப்பு பாருங்களேன். கடவுள் வந்து ஒருத்தருக்கு கொடுத்த அழைப்பை மீண்டும் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதில்ல. அவர் என்ன செய்கிறாரு, ஒரு புதிய அபிஷேகத்தை அவர் நிறை கூட தான் கொடுக்குறார். அவரை மாதிரியே இவரை படைக்கிறதில்ல. உலகத்தில் பாருங்கள், யாரை மாதிரியும் யாரும் இருக்க முடியாது. ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ட்வின்ஸை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் அவங்க இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் ஒரு மாற்றம் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். எங்கள் அருங்குடை இல்லத்தில் ரெண்டு குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆண்ட்ரியா அன்னனியான்னு. அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்க அம்மா வேணும்னே ரெண்டு பேத்துக்கு ஒரே ட்ரெஸ்ஸு தான் போட்டுட்டு கூட்டிகிட்டு வரும். ஏன்னா நமக்கு அடையாளம் தெரியாது. அவங்ககிட்ட தான் கேட்குறது, எப்படி இந்த பிள்ளைகளை அடையாளம் கண்டுறீங்க? ஆண்ட்ரியா வந்துச்சுன்னா நாங்கள் அனனியான்னு கூப்பிடுவோம். அது சொல்லுவோம், நான் ஆண்ட்ரியா அப்படின்னும். அனனியாட்ட போய் ஆண்ட்ரியானோம்னா அது நான் ஆண்ட்ரியா அப்படின்னு இப்படி மாற்றி மாற்றி சொல்லுவாங்க பாருங்கள். அப்போது அந்த அடையாளம், அதில் கூட நம்ம சில அடையாளத்தை நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். அந்த பையனை கூப்பிட்டு கேட்டேன், டேய் இங்கே வாடா, எப்பட்றா உன் தங்கச்சிகளை நீ அடையாளம் காண்ற அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், ஒரு பாப்பாவுக்கு மூஞ்சி புஷுன்னு இருக்கும், ஒரு பாப்பாவுக்கு மூஞ்சி சப்பையாக இருக்கும் அப்படின்னா. சப்பையாக இருக்குன்னா இந்த கண்ணம் கொஞ்சம் ஒட்டி இருக்கும், ஒரு ஒரு பிள்ளை ஒரு பாப்பாவுக்கு கண்ணம் புஷுன்னு இருக்கும்னா. அவன் சொன்னதுலேருந்து தான் நானும் உத்து உத்து பார்த்தேன், அப்படி தான் இருக்குது. அவன் ஒரு அடையாளம் வச்சுருக்கான் தங்கச்சியை கண்டுபிடிக்கிறதில்ல. தேவ பிள்ளைகளே, கடவுள் பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசத்தை கொடுத்தார், ஒரு அருமையான வித்தியாசம். அதனால தான் ஒவ்வொரு குழந்தையும் சிறப்பு கடவுளுடைய பார்வையில். அதான் சொல்லுவாங்க, எவ்ரி சைல்டு கம்ஸ் வித் அ மெசேஜ். என்ன மெசேஜ் தெரியுங்களா? காட் லவ்ஸ் திஸ் வேர்ல்டு. இன்னமும் கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்துட்டான் இருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்த்துகிற வார்த்தையோடு தான் இந்த குழந்தைகள் வந்து பூமியில் உதித்துக்கிட்டே இருக்குது. போன ப்ரோக்ராமில் கூட லிம்போ அப்படிங்கிறத பற்றி நாங்கள் பேசணும். அது ஒரு செத்து போன டாபிக் தான் வச்சுக்கோங்களேன். லிம்போவை பற்றி நம்ம திருச்சபை இப்போலாம் அதை யோசிக்க விரும்பலை, அதை விட்டுருச்சு. கடவுளுடைய இரக்கம், பேரிரக்கம் அப்படின்னு அதை விட்டுட்டாங்க. ஆனால் நாங்கள் சொன்ன செய்தியை நிறைய பேர் உள்வாங்கியிருக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி. நம்ம அந்த செய்தியில் சொன்னது என்னென்னா, நீங்கள் கில்ட்டி கான்ஷியன்ஸுக்குள்ளே உள்ளே வரணுங்கிறது நம்முடைய நோக்கம் அல்ல. ஒரு சில பேர் ரொம்ப வருத்தப்பட்டீங்க, எங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. நாங்கள் சொல்லுகிற செய்தி, அந்த குழந்தையை நம்ம வந்து ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு தவறு நடந்தது உண்மைதான். ஆனால் நம்ம என்ன செய்யணுன்னா, கடவுளுடைய பேரிரக்கம், அதை தான் திரு அவை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. கடவுளுடைய பேரிரக்கம் வந்து அந்த குழந்தைகளை தாங்கிக்கிட்டு தான் இருக்குது. கடவுளுக்கு தெரியாதா? நமக்கே வந்து புரிகிற போது கடவுளுக்கு புரியாதா? நம்ம எதுக்கு முயற்சி எடுக்கிறோம்? நம்ம பக்கமாக, ஏன்னா நம்ம அந்த காரியத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டோம். அதனால் இப்போ நான் பூசை வைக்கிறேன்னு ஒருத்தட்டேருந்து 100 ரூபா வாங்கிட்டேன் அப்படின்னா, அதுக்கு நான் பூசை வைக்கணும், நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டேன்னா அந்த செயலை செய்யணும். அதே போல் அந்த காரியத்திலே கூட, ஒரு குழந்தையை குறித்த காரியத்தில் அதனுடைய வாழ்வோ சாவோ அதில் நம்ம பங்கெடுத்துட்டோம் அப்படின்னா, அதற்கு நாம் நம்மளால் முடிந்த உதவியை நம்ம செய்யணும், நம்மளால் முடிந்த ஜெபத்தை நம்ம கொடுக்கணும். அதைத்தான் நம்ம அங்கே சொல்ல விரும்பினது. அதை நிறைய பேர் உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களை பாராட்டுகிறோம். நீங்கள் ஒரு திருப்பள்ளி வச்சு ஆண்டவர்கிட்ட வல்லமையாக ஜெபிச்சு ஒப்பு கொடுத்துட்ட பிற்பாடு கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது. ஒப்பு கொடுக்காதவர்களுக்கு, ஏதோ வந்து நடந்துச்சு அப்படியே மறந்துட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம அழுத்தி சொல்கிறோம். ஒரு திருப்பள்ளி ஒப்பு கொடுத்துட்டேன் அந்த குழந்தைக்காக அப்படின்னு சொல்கிறவங்க என்னத்தை நினைக்கணும்னா, கடவுளுடைய பேரிரக்கம் அந்த குழந்தைக்கு மீட்பளிச்சிருக்கு. அப்போ என்ன செய்யணும்? அந்த திருப்பள்ளிக்கு பிறகு நீங்கள் மகிழ்ந்து களி கூறணும், கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். அந்த குழந்தையை பொறுத்த மட்டும் இல்லை, நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டே இருக்கணும். அப்போது அந்த குழந்தை மகிழ்ந்து அந்த குழந்தையினால் உங்களுக்கு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆத்மாவினுடைய பக்கமாக இருந்து தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் கூட நம்மளுடைய திருமுழுக்கு யோவான் பாருங்கள், முன்னுரைக்கப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கிறார். பைபிளில் நிறைய இடத்துல பார்க்குறோம், மலாக்கி 3:1 பார்க்குறோம், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார், அப்பொழுது நீங்கள் தேடுகிற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். எக்ஸாக்டாக நமக்கு சொல்லப்படலைனாலும் இந்த அடையாளங்கள் காணப்படுது. இசையா 40:3 சொல்லுது, குரலொலி ஒன்று முழங்குகிறது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொன்ன அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை இதோ இந்த திருமுழுக்கு யோவான் நிறைவு செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இறைவாக்கினர்கள் முன்னுரைச்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு இந்த இந்த சிறப்பான கேரக்டர்ஸுக்கு மட்டுமில்லை, கடவுள் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு திட்டம் வைக்கிறார், முன்னுரைக்கிறார், ஹியர் இஸ் மை சைல்டு அப்படின்னு கொடுக்குறாரு நமக்கு. அப்போது எல்லா குழந்தைகளும் முன்னுரைக்கப்பட்ட செய்தியோடு வருது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த குழந்தைகளை நம்ம ஈஸியாக கலைச்சிடக்கூடாது. அதுக்காக கஷ்டப்பட்டு கலைக்கலாமான்னு கேட்டுறாதீங்க, திருச்சபையில் அதுக்கு பர்மிஷன் கிடையாது, அது குழந்தைகள் கலைக்கப்படக்கூடாது. ஆகவே இந்த அருமையான நேரத்தில் நம்ம யோசிக்கிற விஷயத்தினுடைய ஆழம் என்னென்னா, கடவுள் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுக்கிறார். அதுதான் பாருங்கள், அந்த திருமுழுக்கு யோவான் வந்த உடனே முதன் முதல்ல அவருடைய அடையாளம் எப்படி இருந்துச்சுன்னா, அவர் வந்து திருமுழுக்கை பெற்றவராக இருக்கிறார். குழந்தை பிறந்த உடனே நம்ம குழந்தைக்கு கொடுக்குற அபிஷேகம், குழந்தை ஞானஸ்தானம், அந்த குழந்தை ஞானஸ்தானம் பெறுகிற அபிஷேகமான நிகழ்வு. இது முத முதல்ல குழந்தையாக ஞானஸ்தானம் வாங்கினவர் யார், நம்ம திருமுழுக்கு யோவான். பாருங்கள், லூக்கான செய்தி 1:41 பார்க்குறோம், மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று, எலிசபெத்து தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது தூயாவியால் முதன் முதல்ல திருமுழுக்கு பெற்ற ஒருத்தர் உண்டுன்னா அது நம்ம திருமுழுக்கு யோவான் தான். அதனால தானோ என்னமோ தெரியல, அவர் திருமுழுக்கினுடைய அபிஷேகத்தை முதன் முதல்ல இன்ஸ்டிடியூட் பண்ணுறாரு, ஆரம்பிச்சு வைக்கிறார். திருமுழுக்கு பெற்றவர் இவர் தான், திருமுழுக்கு தந்தவரும் இவர் தான். பாருங்க, அதுதான் பைபிளில் நம்ம பார்க்குறோம், பாலை நிலத்தில் குரல் ஒன்று ஒலிக்கிறது, திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்திற்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். நீ பாவ மன்னிப்பு பெறணும்னா அது அடையாளத்தில் காட்டு. அதனால தான் அன்றைக்கே நான் சொல்லியிருக்கிறேன், திருமுழுக்கு வாங்காத சில பேர் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் காலங்காலமாக இருக்க முடியாது, அதுக்கு ஒரு நேரம் உண்டு, ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவெடுத்து இந்த திருமுழுக்கினுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளே உள்ளே வந்தால் தான் நம்ம அந்த முழுமைக்குள்ளே வரும். அதனால தான் நம்மளுடைய திரு அவையில் திருமுழுக்கு பெறாதவர்களுக்கு நம்ம நட்கருணை பகிர்வது கிடையாது, மற்ற அருட்சாதனங்கள் எதையும் நம்ம கொடுக்க முடியாது, அவங்க விரும்பலாம் கொடுக்க முடியாது. ஆகவே தான் சொல்கிறோம், இது ஒரு ஆசீர்வாதத்தினுடைய முதல் தளமாக இருக்கிறது இந்த திருமுழுக்கினுடைய அடையாளம். அப்போது அவர் எப்படிப்பட்ட அடையாளத்தை அந்த இடத்துல வைக்கிறார், மனம் மாறுதலுக்கான அடையாளம் திருமுழுக்கு. சான்று எழுதி கொடுக்குறோம், ஆண்டவரே நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு, திருமுழுக்கினுடைய ஆழம் அதுதான். ஆகவே இந்த திருமுழுக்கை கடவுள் திருமுழுக்கு யோவான் வந்து அவர் கொடுக்கிற போது மக்களுக்கு மனமாறுதலையும் உள்ளே வைத்து கொடுக்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருமுழுக்கு யோவானுடைய கேரக்டர் வந்து ஒரு எலியாவை போல ஒரு கேரக்டர் இல்லை, இறைவாக்கினரை போல கேரக்டர் இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு புதிய இரண்டையும் கலந்த ஒரு கலவையாக அவர் உள்ளே வரார். அதுதான் பைபிளில் சொல்லியிருக்கு, ரோமியர் 8:30 ஆண்டவர் யாரை முன்குறித்து வைக்கிறாரோ அவங்களை அழைக்கிறார், அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார், தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்கிறார். திருமுழுக்கு யோவானுக்கு மட்டும் இல்லை, இது நமக்கும் அப்படி தான். கடவுள் என்ன செய்யிருக்கிறார், உங்களை முன்குறித்தார், அதனால தான் நீங்கள் தாயின் கருவில் நீங்கள் உருவானீங்க, அழைத்திருக்கிறார் உங்களை ஏற்புடையோராக்கி இருக்கிறார். ஏற்புடையோரானோரை அவர் என்ன செய்வார்னா ஆட்சியில் பங்கு பெற செய்ய போகிறார். அதனால தான் நம்ம அந்த திருமுழுக்கு யோவான் எப்படி அந்த திட்டத்தை உணர்ந்து அந்த திட்டத்தின்படி போனாரோ அதே போல் நாமும் போகணும். அந்த அழைப்பு, அந்த எந்த நிலைக்கு கடவுள் என்னை அழைச்சார், வெறுமனை குடும்பத்திற்குள்ளே நம்ம முடங்கி போயிடக்கூடாது. குடும்பம் என்கிறது ஒரு பேஸ், நான் தான் சொல்லுவேன், நான் வந்து ஒரு மறைமாவட்ட குரு, மறைமாவட்டத்தில் ஒரு குருவாக இருக்கிறேன் என்பது ஒரு பேஸ். இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய திட்டத்திற்காக ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கணும். மறை மாவட்டத்தினுடைய திட்டம் என்பது செகண்டரி, ஆண்டவர் தான் முதல்ல நம்மளை அழைக்கிறார். அதனால தான் சொல்கிறோம், குடும்பம் என்பது வருகிற போது முதல்ல கடவுள், அப்புறம் குடும்பம். அதுக்காக நம்ம கடவுள்னா ஓடி போய் கோயிலில் உட்காந்திக்கன்னு சொல்லலை, செய்கிற எல்லாவற்றிலும் கடவுளுடைய காரியம் முதன்மையாக இருக்கணும். சபைகளில் அருட்கண்ணியர்கள் நிறைய பேர் இருக்கிறோம், முதல்ல அழைக்கப்பட்டவருக்கு என்ன செய்கிறோம் அதை தான் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது சபை வரணும், சபையை நம்ம விட்டுடணும்னு சொல்லலை, மறை மாவட்டத்தை விட்டுடணும்னு நான் சொல்லலை, ஆனால் எது முதன்மை பெற வேண்டும் அதை தான் நம்ம 10 கட்டளையில் நம்ம சொல்கிறோம், எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வேஸ்வரனை அன்பு செய்வது. எல்லாவற்றிற்கும் மேலாக அப்படின்னா என்ன, கணவனை விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட, சபையை விட, மறை மாவட்டத்தை விட, எல்லாத்தையும் விட ஆண்டவரை நம்ம அன்பு செய்கிறோம், அதுதான் நம்ம சொல்லுகிறோம். ஆகவே இந்த திருமுழுக்கு யோவான் பாருங்க, கடவுளுடைய திட்டத்தில் நிறைவாக இருந்தார். எபிரேயர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்றே தாமே உண்டாக்கினார், அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல, கடவுளுடைய திட்டம் வெளிப்படுது பாருங்க, மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு, அது துன்பங்கள் வழியாக போனது ஒன்றும் தப்பாலாம் போலப்பா, ரைட்டாக தான் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஏற்ற செயல். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வருகிற போது நம்ம என்ன நினைக்கிறோம், புலம்பி ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம். இல்லை, திருமுழுக்கு யோவானுக்கு தலை வெட்டப்பட்டது நம்ம பார்க்கலாம், ஐயோ இப்படி வெட்டிவிட்டாங்களேன்னு நம்ம ஃபீல் பண்ணலாம். ஆனால் அது ஏற்ற செயல். துன்பங்கள் வழியாகத்தான் அவர்கள் மீட்பளிக்க வேண்டும். அதைத்தான் ராயப்பர் சொல்கிறாரு, பவுலுடைய பேதுரடிகளார் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவருக்கு மாட்சியில் பங்கு கொள்ளப் போகிறவனுமாகிய நான். பாருங்க, அவர் தன்னை எப்படி ஆண்டவருடைய அந்த துன்பத்திற்கு சாட்சியாக உட்படுத்துகிறார். 1 பேதுரு 5:1 நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ளப் போகிறவனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் உங்களுக்கு கூறும் அறிவுரை. இப்படி தான் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த வார்த்தைகளுடைய அடையாளத்தெல்லாம் பார்க்குற போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, துன்பம் வந்த உடனே, துயரம் வந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம், கலங்கி தவிக்கக்கூடாது. பயம் வந்துடுது நிறையா பேருக்கு. பயம் வந்த உடனே என்ன செய்கிறாங்க, புலம்பி தவிக்க ஆரம்பிச்சிட்றாங்க. யார் யார்ட்டையாவது ஃபோன் பண்ணலாமா, எந்த பாஸ்டர்கிட்ட பேசலாம், எந்த பாதிரியார்கிட்ட பேசலாம், எந்த பைபிள் தூக்கிட்டு போகிற பிரதர்கிட்ட பேசலாம். பாருங்கள், எல்லோரும் நல்ல சரியான தளத்தில் இல்லை. அதனால் நீங்கள் முதல்ல கை தூக்க வேண்டியது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் உனக்கு உதவியை அனுப்பி வைப்பார். இதோ இந்த திருமுழுக்கு யோவான் வந்து கடவுளை நம்பி இருந்தார், கடவுளுடைய காரியத்தில் கருத்தாக இருந்தார். அதனால தான் இயேசு அவரால் கண்டுபிடிக்க முடிந்தது. அப்படிப்பட்ட திருமுழுக்கு யோவானை பின்பற்றி நம்ம போகணும், மனுஷனை நோக்கி ஓடுவதல்ல. ஆகவே இந்த அருமையான வேளையில் அந்த மாட்சிக்கான வழியை காட்டுகிற ஒரு அடையாளமாய் நம்ம இந்த மனிதரை நம்ம பார்க்குறோம். பரிசெயர் சதுசெயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதை கண்டு இவர் சொல்கிறார் பாருங்க, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? இது சொல்லி கொடுத்தது யார்? எதை கேட்டு வரீங்க பாருங்க, வழிகளை கற்றுக்கொள்ளுங்க. இந்த வழியை கற்றுக்கொள்ளணும். நீ உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இதோ இந்த பிள்ளைகள் அந்த வழியை கற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு பாருங்க. மனமாற்றத்தை செயலால் காட்டுங்கன்னு காட்ட அழைப்பு விடுத்தவர், நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்று பேசினார். இயேசுவுக்கு வார்த்தையால் சான்று பகிர்ந்தவர் இன்றைக்கு செயலால் சான்று பகிர்ந்தார். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர், அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதியில்லை, அவர் தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார், அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையும் பதரையும் பிரித்தெடுப்பார். பார்த்தீங்களா, கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிக்க போகிறாரு. இந்த அடையாளத்தெல்லாம் சொல்லிட்டு வார்த்தையால் சான்று பகர்றார். இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர் இன்றைக்கு தலை வெட்டப்பட்ட அந்த நாளின் போது உடலால் சான்று பகர்ந்தார், இரத்தத்தால் சான்று பகர்ந்தார். நிறைய பேர் நம்ம பயந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு நபர் உலகத்தில் பயப்படாமல், உயிரை கண்டு அஞ்சாமல், தன்னுடைய வாழ்வை கண்டு அஞ்சாமல், பாலைவனத்தில் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு எதிர்காலத்தை குறித்து எந்த கவலையும் இல்லை, கடவுளுடைய திட்டத்தை செய்கிறது தான் என்னுடைய எதிர்காலம் அப்படிங்கிறத உணர்ந்து வாழ்ந்த இதோ இந்த நல்ல மனிதரை நம்ம முன்னாடி வைப்போம். இணைச்சட்டம் 28:67 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கண்களால் காணும் காட்சிகளால் உன் இதயம் அச்சத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருப்பதால் காலையானதும் இது மாலையாக இருக்கக்கூடாதா என்பாய், மாலையானதும் இது காலையாக இருக்கக்கூடாதா என்பாய். இப்படி இருந்தால் அப்படி யோசிக்கும், அப்படி இருந்தால் இப்படி யோசிக்கும். பயத்தினுடைய உணர்வு இருக்கிற போது எதையுமே அது ரசிக்காது. பிள்ளைகள் இருப்பாங்க, குடும்பம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் ரசிக்க முடியாது. சாப்பாடு இருக்கும், சாப்பிட முடியாது. காலை நேரம் ரொம்ப ரம்யமாக இருக்கும், ரசிக்க முடியாது. மாலை அப்படியே இன்பமாக இருக்கும், ரசிக்க முடியாது. ஆண்டவர் முன்னாடி தான் இருப்பார், ஆனால் ஜெபிக்க முடியாது. நிறைய பேருடைய பிரச்சனை இதுவாக மாறிப்போயிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, நாமாக இல்லாதது தான். கடவுள் கொடுக்குற அந்த அளவீடுகளை அளவோடு பெற்று நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். இவர் வந்து ஒட்டக மயிராடையும் காட்டு தேனையும் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டார், அவருக்கு கிடைச்சது போதும்னு நினைச்சார். இன்றைக்கி நம்ம இவர்கிட்டேருந்து அதை கற்றுக்கொள்ளணும். இது நமக்கு போதுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவருடைய திட்டம் எது? ஆண்டவருடைய காரியத்தின் மீது அக்கறையா இருக்கிறவனுக்கு கடவுள் உதவி செய்வார். ஆண்டவர் எதற்கு என்னை படைச்சாருன்னு அந்த திட்டத்தையே அறிய முடியாத நிலையில் இருக்கிறவனுக்கு கடவுள் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அதனால தான் சொல்கிறோம், இந்த உலகத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ளே நீங்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவருடைய திட்டம் என்ன, எதற்காக நீங்கள் படைக்கப்பட்டீங்க, ஆண்டவர் என்ன காரியத்தை உங்களை வச்சு செய்ய போகிறாரு சிந்திக்கணும். இந்த நாளில் திருமுழுக்கு யோவானுக்காக நம்ம உச்சி கொட்டிட்டு போயிடக்கூடாது, தலையை வெட்டிட்டாங்களே அப்படின்னு மட்டும் நம்ம என்ன சத்தம் போட்டுட்டு போகிறதுக்காக இல்லை, இந்த செய்தி நம்முடைய இதயங்களுக்குள்ளே கடந்து சென்று நான் எப்படிப்பட்ட சாட்சிய வாழ்வை ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புகிறேன். சிந்திப்போம். ஆண்டவர்கிட்ட சிந்திக்கிற பிள்ளைகளை அவர் பலப்படுத்துவார். ஆமென்.